பொதுவா சபைகள்ல இந்த நாட்கள்ல சிலுவையை பத்தி படிக்கிற பாடங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஒருவேளை பாரம்பரிய சபைகள்ல ஒரு சடங்காச்சாரியமா ஒரு குட் ஃப்ரைடே வந்தா சிலுவையை பத்தி படிப்பாங்க. அதை விட்டா பொதுவா சிலுவைய பத்திய பாடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை, இப்ப ரொம்ப பாப்புலர் இல்லை. அது நம்ம பாக்குறோம். அது என்ன குறிக்குதுன்னா, நம்ம காலத்துல வாழுகிற நம்மளுடைய சந்ததியினுடைய மனநிலையை குறிக்கிறது. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம காமிக்குது. ஜனங்க வந்து தங்களை பத்தியும் தங்களுடைய தேவைகளை பத்திய மேலதான் அவங்களுடைய கவனம் இருக்குதே தவிர, கிறிஸ்து அவங்களுக்காக என்ன செய்திருக்கிறாருன்றத அறிந்து புரிந்து ஆழமா படித்துக் கொள்ற மனநிலை மக்களுக்கு இல்ல. அவங்க அவங்களுடைய தேவைகள் அதை பத்தி தான் போதிக்கிறது ரொம்ப ஆர்வமா கேட்கிறாங்களே தவிர, தேவாதி தேவ நித்திய தேவகுமாரன் தங்களுக்காக என்னத்தை செய்து விட்டு போனாருன்றத படிச்சுக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் ரெண்டு திமோத்தி 3 என்ன போட்டிருக்குன்னா, கடைசி காலம் வரும்போது மக்கள் வந்து தேவ பிரியராய் இராமல் சுய பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். சுகபோக பிரியர்னா என்ன தெரியுங்களா, எனக்கு சுகபோகமா வாழ்றதுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்க. அதெல்லாம் அதுதான் தேவை எங்களுக்கு. சுகபோக பிரியராயும் சுய பிரியராயம் செல்ஃப் லவர்ஸ் தேவ பிரியரா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுடைய ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப வர படங்க இப்ப வர இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கதாநாயகருங்க ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்காக தியாகமா உயிர் கொடுக்கறவங்க அவங்களுக்கு ஹீரோவா பாக்குறது இல்ல. ஒரு அப்படியே ஸ்டைலா வந்து ஃபயர் கன் எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ணி எல்லாரையும் சாவடிக்கிறவங்க தான் அவங்களுடைய ஹீரோஸ் கதாநாயகர்கள். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு சிலுவை தியாகம் வந்து அது ஒரு பெரிய காரியமா தெரிய மாட்டேங்க. நம்ம வந்து ஏறக்குறைய 2 வருஷமா யோவான் சுவிசேஷத்தை ஒரு வசனம் விடாம தொடர்ந்து படித்து வந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு யோவான் நமக்கு படம் பிடித்து காட்டுற அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அவர் முதல் வசனத்திலிருந்தே இடவிடாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தெய்வம், தேவன் அவர் மாம்சத்தில் வந்த தேவன்றது ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன, ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனோடு இருந்தது அது தேவனா இருந்தது. அங்கிருந்து ஆரம்பிச்சவர் இன்னும் உடல அதே தான் சொல்லிட்டு போறார். அற்புதங்கள் மூலமா தான் தேவன்றத நிரூபிக்கிறார். 5000 பேருக்கு 2 மீன் 5 அப்பத்தை வச்சு சாப்பாடு போடுறார். ஒரு கடவுள் தான் அதை செய்ய முடியும். சாப்பாடு சிருஷ்டிக்கிறது கடவுள்னால தான் செய்ய முடியும். அந்த சிருஷ்டிப்பின் மேல தனக்குள்ள அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். கடலை அதட்டினார். இயற்கையின் மேல தனக்குள்ள அதிகாரத்தை அது வெளிப்படுத்தினார். கடவுள் தான் அதுக்கு, கடவுளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. கடலை போய் அதட்டினார். அது அவர் பேச்சு கீழ்படிந்துச்சு. இயற்கையின் மேல தனக்கு இருக்கிற அதிகாரம். அப்புறம் பிறவி குருடனுக்கு கண்ணை கொடுத்தார். வியாதியின் மேல தனக்கு இருக்கிற அதிகாரம். செத்து 4 நாள் ஆன பணத்தை போய் உயிரோடு எழுப்பினார். மரணத்தின் மேல் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். இப்படி எல்லாம் என்னத்தை காட்டுறாருன்னா, இயேசு மாம்சத்தில் இருக்கிற தெய்வம். அவர் பேச்சினால அவர் தெய்வம்னு காமிச்சார். இதுவரைக்கும் உலகத்துல இவரை போல் ஒருவரும் பேசினது இல்லைன்னு அவங்க சத்ருங்களே சொல்ல வச்சார். அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணமான, ஒரு பாவமும் காண முடியாத வாழ்க்கையின் மூலமா அவர் தெய்வம்ன்றதை வெளிப்படுத்தினார். ஆனா இப்ப நம்ம பாக்குற யோவான் 19வது அதிகாரத்தில் நம்ம பாக்குற காட்சி என்னன்னா, சிலுவை மரணம். சிலுவை மரணம்னு போது முதல் நூற்றாண்டுல எடுத்து பார்த்தோம்னா, அதை விட கேவலமான, அதை விட கொடுமையான, அவமானமான ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்கு ஏற்பட முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு மரணம். அந்த மரணத்தை போய் இயேசுக்கு ஏற்படுதுன்னா, வேற எல்லாத்துலயும் ஒத்துக்கலாம் அவர் கடவுள்ன்னு, சிலுவையில போய் எப்படிங்க இயேசுவை கடவுள்னு ஒத்துக்க முடியும்? உலகம் இயேசுவை ஏத்துக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து, நீங்க யோசிக்கிறீங்களா, அவ்வளவு கேவலமா பரிதாகமா அசிங்கமா செத்த இயேசு போய் எப்படி கடவுளா இருக்க முடியும்? சின்ன பசங்களுக்கு அதான் யோசிப்பாங்க, எப்படி கடவுளா இருந்தா அவர் ஏன் அவ்வளவு அவமானமா சாவணும், எவ்வளவு பயங்கரமா சாவணும்? இவ்வளவு நேரம் கடவுளா வெளிப்படுத்திக்கிட்டு வந்த யோவான் வந்து இந்த நேரத்துல அவருக்கு பெரிய பிரச்சனையா வரணும். எப்படி போய் ஒரு அவமானம் கேவலமான கொடுமையான மரணத்தை போய் கடவுள் அனுபவிச்சு சாவணும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அவருடைய தெய்வீகம் இங்க நிச்சயமா வெளிப்படவே முடியாதுன்னு நம்ம நினைக்கும் போது, அந்த பரிசுத்த எழுத்துக்களின் வல்லமை எங்க தெரியுதுன்னா, எது அவமானமோ எது கேவலமோ எது கொடுமையோ அதை பயன்படுத்தியே இயேசு தெய்வம்ன்றத வெளிப்படுத்துறார். அது எப்படி செய்யறாருன்னா, எந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டாரோ, எந்த அளவுக்கு அவர் கேவலப்பட்டாரோ, அதெல்லாம் கேவலம் இல்லப்பா, அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அதை காமிச்சு நமக்கு இயேசு மெய்யாகவே தெய்வம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக தன்னை பற்றி சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதா அதை காமிக்கிறாரு தவிர, இயேசுக்கு நடந்த அவமானமா அதை காமிக்கல. யோசிச்சு பாருங்க, என்னங்க நைட்டோடு நைட்டா அவர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு, யாரையாவது எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும், ஒரு தீவிரவாதி இருந்தாலும் அவனை கொஞ்ச நாளாவது வைப்பாங்க, ஆனா உடனே ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்துட்டு போய் சிலுவையில் அறையறாங்கன்னா என்ன கேவலம். அவரோடு தனியா வரைஞ்சாங்க, கொலகாரனுங்க திருடனுங்க அவரோடு சேர்த்து 2 பேரும் அறிஞ்சாங்க, அது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஊருக்கு உள்ள வரைஞ்சாங்க, வெளியில கூட்டு போய், உள்ள கூட இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு வெளியில கூட்டு போய் அவர் அறிஞ்சாங்க. அத சாதாரண மரணமே இல்ல, அசிங்கமான மரணத்தை அவர் கொடுத்தாங்க. அவர் முகத்தை பாக்கிறது கூட முடியாத அளவுக்கு அவர் முகத்தை பண்ணி விட்டாங்க, என்ன அசிங்கமா இருந்துச்சு. அவர் துணியை கூட தாயம் போட்டு எடுத்துக்கிட்டாங்க, என்ன கேவலம், என்ன அவமானமோ அப்படின்னு உலகம் நினைக்கிற ஒரு காரியத்தை போய், எப்பா யோவான் கண்ணை திறந்து பா, இதெல்லாம் தீர்க்க தரிசனமா போட்டிருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற சாட்சாத் தெய்வம் இவருன்றத நம்ம காமிக்கிறார். புரியுதுங்களா? இது எல்லாமே அவமானம் நினைக்கிறோம் இல்லைங்களா, நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியம், இது அவமானமே இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஒரு சின்ன காரியங்க கூட, அதை டீட்டெயிலா போன வாரம் நான் உங்களுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம், ஒரு வசனங்களா எடுத்து பார்த்தோம். சின்ன காரியங்க தீர்க்க தரிசனத்துல பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சின்ன காரியமா இருக்குமோ அதனோட பாதிப்பு அவ்வளவும் பெருசு. ஏன்னா இவ்வளவு சின்ன காரியம் கூட தீர்க்க தரிசனமா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. யோசிச்சு பாருங்க, அவர் முகம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்குங்க, அவர் சிலுவைக்கு போகும்போது எப்படி நடந்து போவார்னு போட்டிருக்குங்க, அவர் என்னத்தை தூக்கிட்டு போவார்னு போட்டிருக்கு, அவர் போய் சிலுவையில் அறையும் போது அவர் முகம் எப்படி இருக்கும், அவர் நாக்கு எப்படி இருக்கும், அவர் எப்படி கஷ்டப்படுவாரு, அவர் துணி கூட தையல் இல்லாம இருக்கும்னு போட்டிருக்கு, அதுக்காக சீட்டு போடுவாங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளவு துல்லியமான காரியங்க கூட தீர்க்க தரிசனத்துல போட்டிருக்கு பாருங்களேன், அதுதான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. தேவாதி தேவன் எங்க அவமானத்தை உலகம் பாக்குதோ, பரிசுத்த எழுத்துக்கள் நம்மளை என்ன செய்ய வைக்குது, அவருடைய மகிமையை தெய்வமா அவரை பார்க்க வைக்குது. அந்த இடத்திலே அவர் தெய்வமா நம்மளை பார்க்க வைக்குது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, சிலுவையன்றி வேற காரியத்தை நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவைதான் என்னுடைய பெருமை. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அதாங்க பெருமை, அதை விட்டு வேற பெரிய காரியம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிச்ச வசனங்கள்ல 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். போன வாரம் அவருடைய சிலுவை பாதையை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரம் அவர் கொல்கத்தா மலையில வந்து அவர் சிலுவையில் அறையப்படுகிற அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். முதலாவது அவர் சிலுவையில் அறையப்படுவது, ரெண்டாவது சிலுவையில் அவர் அறைந்த பிறகு அநேக காரியங்கள் வேதம் நமக்கு வெளிப்படுத்துது, ரொம்ப டீட்டெயிலா வெளிப்படுத்துது. அவர் என்ன நடந்துச்சுன்றத சொல்லப்போனா அவர் ஏறக்குறைய 10 காரியங்க 3-4 சுவிசேஷர்கள் வெளிப்படுத்துறாங்க. யோவான் அதுல 4 காரியத்தை மாத்திரம் நமக்கு எடுத்து சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 காரியத்தை பார்ப்போம். முதலாவது சிலுவையில் அவர் அறையப்பட்ட நிகழ்ச்சியை பார்ப்போம், ரெண்டாவது அதுக்கப்புறம் நடந்த 2 காரியங்கள், ஒன்னு யோவான்ல இருந்து எடுத்து பார்ப்போம், இன்னொன்னு மார்க்ல இருந்து எடுத்து பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா அந்த மேல் விலாசம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவருக்கு போட்ட மேல் விலாசம், அதுக்கப்புறம் வந்து நடந்த நெக்ஸ்ட் நிகழ்ச்சி வந்து யோவான் விட்டுட்டாரு, மார்க்ல இருந்து நமக்கு எடுத்து சொல்லப்படுது. அவர் பண்ண, எல்லாரும் சேர்ந்து அவர் பண்ண கேலி, அதை பத்தி நம்ம பார்ப்போம். மேல் விலாசம், கேலி, அவர் சிலுவையில் அறையப்பட்ட காரியம். ஏன் மார்க்குக்கு போகிறோம்னா, எழுதின 4 சுவிசேஷத்துல கடைசியா எழுதப்பட்ட சுவிசேஷம் எது தெரியுங்களா? யோவான் அதுதான் லாஸ்டா எழுதினது. யோவான் சுவிசேஷத்தை மக்கள் படிக்கும் போது மற்ற சுவிசேஷங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. யோவான் அதனாலதான் மற்றவங்க எழுதாத அநேக காரியங்களை அவர் எழுதுறார், மற்றவங்க எழுதின காரியங்களை அவர் விட்டுட்டார். அது கடைசியா எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் எது தெரியுமா எழுதப்பட்டது? மார்க். சரி, நம்ம அதை பார்ப்போம். முதலாவது சிலுவையில் அவர் அறையப்பட்ட அந்த நிகழ்ச்சி, அந்த காட்சி, 18வது வசனத்தை நீங்க கவனிக்கலாம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு ஒரு நான் ரொம்ப நேரம் அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதிசயத்துல அதிசயம், சரித்திரத்திலேயே உச்சகட்டமான ஒரு நிகழ்ச்சி, மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அது போய் ஒரே வார்த்தையில அவர் முடிச்சிட்டாரு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியம். அது என்ன விட்டுருந்தா நான் ஒரு கதையே எழுதியிருப்பேன், அவர் எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லைங்களா. நீங்க படங்கள்ல பாக்குறது இல்ல, சில செர்மன்ஸ் எல்லாம் நீங்க கேட்கலாம், அப்படியே சிலுவை மரணத்தை பத்தி விவரித்து அவருக்கு அடுத்த ஆணி அவர் பண்ண காரியங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கேட்டு நம்ம கண்டெல்லாம் தண்ணி வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி எல்லாம் எழுத பிரசங்கிக்கிறதும் படம் காக்கிறதும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா பரிசுத்தாவி எழுதப்பட்ட வேதம் வந்து நமக்கு அப்படி காமிக்க விரும்ப மாட்டேன். ஒரே வார்த்தை, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவ்வளவுதான், அதோடு முடிச்சிட்டார். கவனிக்கிறீங்களா, ஒரே வார்த்தை. ஏன்னா பரிசுத்தாவினுடைய நோக்கம் வந்து இயேசு மேல நம்மளை பரிதாபப்பட வைக்கிற ஒரு நோக்கம். நாலு பேரும் அப்படித்தான் எழுதியிருக்காங்க, நான் பார்த்தேன். நாலு பேரும் ஏதாவது விவரம் கொடுக்கறாங்களா? இல்ல, நாலு பேரும் ஒரே வார்த்தை, அப்பொழுது அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். முடிஞ்சு. மார்க்கு, மத்தேயு, லூக்குமோ, நாலு பேரும் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இயேசு மேல அவருடைய சிலுவை காட்சியை பார்த்து, அவருடைய பரிதாபத்தை பார்த்து அப்படியே அழுது உணர்ச்சி வசப்படுற காரியம் வந்து இயேசுவை நேசிக்கிறதுக்கு பக்திக்கு அறிகுறி அல்ல. அது ஒரு இருக்கலாம், அது இயற்கையா வரலாம், ஆனா அது பக்தி இல்ல. அது இயேசு மேல இருக்கிற பெரிய அன்புக்கு அது அடையாளம் இல்ல. ரோமன் கத்தோலிக்ல ரொம்ப பண்ணுவாங்க, வாரம் வாரம் அப்படியே மயங்க வச்சு அழுவ வச்சு இயேசு சிலுவையில தொங்குறாரு பாருங்களேன்னு ரொம்ப உணர்ச்சி வச மனுஷருடைய உணர்ச்சியை தூண்டுறது, பரிதாகத்தை தூண்டுறது. அது வந்து இயேசு நேசிக்கிற ஒரு அடையாளம் இல்ல. அவரே சொல்லி இருக்காரு, அவரே சொல்லலைங்களா, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழுவாமல் உங்களுக்காக அழுவுங்கள், உங்க பிள்ளைகளுக்காக அழுவுங்க. நம்ம எதுக்கு அழுவலானா, இயேசுவை பார்த்து பரிதாபப்பட்டு அழுவுற வேண்டியது இல்லை. நான் போன வாரமே சொன்ன மாதிரி என்னுடைய பாவம் போய் இயேசுக்கு இப்படி செஞ்சிருக்கேன்றத பற்றி அழுவலாம், அதுக்கு அழுவலாம். உண்மையா இயேசு மேல அன்பு இருக்கு, பக்தி இருக்குன்னா அழுவுறது, அவர் பத்தி பரிதாபப்படுறது இல்ல. உண்மையா நம்ம பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அவர் கீழ்ப்படிதல் தான் நம்ம பக்தி இருக்கு. புரியுதுங்களா? உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறது அவரை பார்த்து பரிதாபப்படுறதுல ஒண்ணும் இல்ல. அது நிறைய பேரை ஏமாத்தி கொண்டு இருக்கு தெரியுங்களா. வாரம் வாரம் அதை நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்த அதுதான் பக்தி நினைச்சுக்கிறாங்க, அது இல்ல பக்தி. நீ மனம் திரும்பி உன் பாவத்துக்காக அவருக்கு கீழ்ப்படுகிறியா? என்னை நேசிக்கிறவன் எப்படி காட்டணும், எனக்காக அழுதா காட்டணும்? இல்ல, என்ன சட்டளைகளை கீழ்ப்படிவான், அதான் உண்மையா இயேசு மேல இருக்கிற பக்தி. அதனாலதான் பரிசுத்தாவி அதை செய்ய நினைக்கிறது இல்ல பாருங்களேன், ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். நம்ம வந்து அந்த பேசிக் டீடைல்ஸ் பார்ப்போம், சிலுவையில் அறையப்பட்ட அடிப்படை டீடைல்ஸ். ஏன்னா முதல் நூற்றாண்டுல அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டாலும் அவங்க படிச்சுக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் என்னன்னு, அவங்க பார்த்திருப்பாங்க நேரம் அப்படின்னா என்னன்னு தெரியும், என்ன கொடுமை அதுல அடங்கி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா புரியும். அதனால அடிப்படை டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப அதை ட்ரமட்டைஸ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. அடிப்படை டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம எல்லாம் கொல்கத்தா மலைக்கு போய் அந்த அந்த கூட்டத்தோடு ஒரு கூட்டமா ஒரு ஆளா நின்று அந்த காட்சியை பார்க்கற மாதிரி செஞ்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு கற்பனை இல்லை, அந்த கூட்டத்தோடு நம்மளும் நிக்கிறோம். நிக்கும் போது இயேசு தள்ளாடிக்கிட்டு நடந்து ஏறி வர்றார் அந்த கொல்கத்தா மலையில. அவர் பின்னாடி சைமன் சிலுவையை தூக்கிட்டு வர்றார், தூக்கிட்டு வந்து அந்த சிலுவையை கீழே போடுறாரு. அவர் கீழே போட்ட உடனே மத்தேயு 27:34 நீங்க வந்தா படிக்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அதுல போட்டிருக்கு.
கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையின்
அவரை வந்த பிறகு என்ன கொடுத்தாங்களாம், கசப்பு கலந்த ஒரு காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தாங்களாம். அது குடிக்க கொடுத்துட்டு அவர் அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதை குடிக்கலையா? அவர் அதான் முதல்ல நடந்த நிகழ்ச்சி. இது என்ன இந்த காடி, எதுக்காக அவங்க கொடுத்தாங்க, அவர் ஏன் அதை குடிக்கல, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. என்ன இந்த காடினா, இது வந்து ஒரு 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 அனால்ஜெசிக். அனால்ஜெசிக்னா நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் போது, ரொம்ப ஜுரம் வரும்போது நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஒரு நமக்கு ஒரு உடம்ப கொஞ்சம் வலி தாங்கிறதுக்கு வலி தெரியாதபடிக்கு நம்மளை செய்யுது. ஒரு மயக்கம், பாதி மயக்கத்தை கொடுக்கற மாதிரி நமக்கு செய்யுது இல்லைங்களா, தூக்கம் கூட கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு மருந்து தான் அந்த கசப்பு கடந்த காடி. அவங்க அதை இயேசுக்கு கொடுக்கறாங்க. அவருக்கு அந்த வலியை தாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கறாங்க. ஆஹா, அதை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவர் வேணா வேணான்றாரு, திருப்பி ரிப்பீட்டடா கொடுக்கறாங்க. ஏன் அவரு ஏன் கொடுக்கறாங்க? அவ்வளவு தயவு உள்ளவங்களா இவங்க, அவ்வளவு அன்பு உள்ளவங்களா? ஏன் அப்படின்னா, யாரையாவது சிலுவையில அறையை எடுத்துட்டு போகும்போது அவங்க எந்த மாதிரி துடிப்பாங்க தெரியுங்களா, எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரொஃபஷனலா எத்தனை பேர் சிலுவையில அறைஞ்சிருப்பாங்க. சிலுவையில அறையும் போது மனிதனுக்கு இயற்கையா ஒரு ஆபத்து வரப்போது, ஒரு கஷ்டம் வரப்போதுன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சில ஹார்மோன்ஸ், அட்ரினாலின் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ராட்சச மாதிரி ஸ்ட்ரென்த் அவனுக்கு வந்துருது. வந்து அப்படியே எல்லாரையும் பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு வந்துருது. உதாரணத்துக்கு நம்ம பிள்ளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம், இன்ஜெக்ஷன் போடணும்னா எத்தனை பேர் பிடிக்க வருவாங்க தெரியுங்களா? நாலு நர்ஸ் வருவாங்க. ஏன்னா அதுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு எதிர்ப்பு ரொம்ப காமிக்க ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த் வந்துருது. அப்படியே நாலு பேரை கூட தள்ளுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருது. அதனாலதான் சிலுவையில் அறைய போகும்போது நாலஞ்சு பேர் சோல்ஜர்ஸ் போவாங்க பிடிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா சும்மா ஊசி கொடுக்கறதுக்கே கை கொடுக்க மாட்டாங்க, ஆணி அடிக்கிறதுக்கு கையா கொடுப்பாங்க. என்ன எதிர்ப்பு, என்ன உதப்பாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க, அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க அடிங்கன்னு இல்ல, ஆணி அடிப்பாங்கன்னு தெரியும். அது ரொம்ப தள்ளுவாங்க பிடிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப உதைக்க கூடாது, ரொம்ப அவங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இவங்க சோல்ஜர்ஸ் வேலை ஈஸி ஆகணும்ன்றதுக்காகத்தான் அவங்க அந்த மருந்தை கொடுக்கறது. தயவுப்பட்டு இறக்கத்துப்பட்டு கொடுக்கறது இல்ல, அவங்க வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு போவோன்றதுனாலதான், அதுக்காகத்தான் கொடுக்கறது. ஒரு அதை எடுக்கும் போது ஒரு கொஞ்சம் வலி கொஞ்சம் தாங்கறதுக்கு, அவ்வளவு வலி இல்லாத கொஞ்சம் அப்படியே அலோ பண்றதுக்கு, அடிச்சாலும் அவ்வளவு வலி தெரியாத படிக்கு. ஆனா இயேசு அதை என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு, வானானிட்டார். ஏன் இயேசு வானானாரு யோசிச்சு பார்க்கணும், ஏன் வேணானாரு? அது இருந்தா கொஞ்சம் வலி கம்மியா இருக்கலாம் இல்லையா? ரெண்டு காரணங்களால வேணானா. ஏன்னா அவருடைய மரணம் வந்து அதனோட மதிப்பு எங்க இருக்குன்னா, அவர் சுயேச்சையா வாலண்டரியா தன்னைத்தானே அந்த மரணத்துக்காக கொடுக்கிறார், அந்த வலிக்காக கொடுக்கிறார். அவர் வந்து ஒரு மருந்தை குடிச்சிட்டு அந்த மருந்துனால சுயேச்சையா கொடுக்கறது அவர் விருப்பப்படுற. என்ன மாதிரி ஒரு ரட்சகர் பாருங்களேன். அவருக்காண்டி கொடுக்க கூடாதுன்னு அவர் கையை மூடினார்னா எவனாலங்க அந்த கையை திறக்க முடியும்? அடிக்கடி சொல்லுவேன், அந்த கையை மூடினார்னா எவனால திறக்க முடியுமா? கடலையே பார்த்து நிறுத்தின கை அது, திறக்க முடியுமா? இல்ல, அவரா சுயேச்சையா தன்னுடைய காலையும் கையையும் கொடுப்பதற்காக அதுக்கு அவர் மருந்து தேவைப்படல. அவருக்கு அவருடைய மரணத்தின் மதிப்பு எதுல இருக்குன்னா, நான் என் ஜீவனை என்னுடைய ஆடுகளுக்காக நானே கொடுக்கிறேன், அதை ஒருவனும் என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்வதில்லை, ஒருத்தனும் என்கிட்ட இருந்து புடுங்கறதில்லை, அதை நானே சுயேச்சையா கொடுக்கிறேன். அந்த சுயேச்சையா தான் தன்னை கொடுப்பதை காண்பிப்பதற்காக அதுக்கு மருந்து அவருக்கு தேவையில்லை. அதுல எந்த எதிர்ப்பும் காமிக்க போறதில்லை, அவர் அவங்களெல்லாம் உதைக்க போறதில்லை. காலை கேட்டார்னா காலை கொடுப்பார், கையை கேட்டார்னா கையை கொடுப்பார். அதை காமிப்பதற்காக அந்த மருந்து அவர் எடுத்துக்கல. ரெண்டாவது, ஒருவேளை அவர் அந்த மருந்தை குடிச்சிட்டு இருந்தாருன்னா, அது குடிச்சிட்டு கொடுத்திருந்தாருன்னா அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மருந்து எவ்வளவு நல்லா வேலை செய்து பாரு, கரெக்டா கொடுக்கறா இருப்பாரு, கரெக்டா இதுன்னு. அதை அவரு அதுல எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. தானே அந்த மரணத்துக்கு போகிறதாக, எப்படி ஒரு அடிக்கப்படுவதற்காக போற ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் போறாரோ, அதுல அப்பதான் அந்த மரணத்துக்கே மதிப்பு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அவர் அதை குடிக்கல. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க சிலுவையில நடக்கக்கூடிய வேதனை அகோரத்தை அவர் முழுமையா உணரணும், அறியணும்ன்றதுக்காக. ஏன்னா இன்னமே தான் அவருடைய பாடு ஆரம்பிக்க போகிறது, இன்னமே தான் அவருடைய பாடு ஆரம்பி. மனுஷருங்க செய்யக்கூடாத கொடுமையை அவருடைய உடம்புக்கும் மனதுக்கும் செய்து அவர் ரிஜெக்ட் பண்ணி பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அவர் தொங்க விட்டுருக்கும் போது தான் அவருடைய பெரிய பாடு ஆரம்பிக்க போகிறது. தேவன் அவருடைய கோபாக்கினை அவர் மேல ஊத்த போறார். அந்த சிலுவையில அவர் ஒரு பாத்திரம் குடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த சிலுவையில நம்ம மேல வரக்கூடிய அந்த நித்திய பிரளய கோபாக்கினை அவர் ஆத்மாக்குள்ள போட வேண்டியதா இருந்துச்சு. அதை அவர் அனுபவிக்கணும், அவர் அதை குடிக்கணும். அந்த சிலுவையில நமக்காக அந்த நரகத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க படக்கூடிய அந்த நரக அகோரத்தை அவர் அந்த சிலுவையில அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை அனுபவிக்கும் போது, அதை அவர் வெளிப்படும் போது, ஒரு ட்ரக்ட வாய்ஸ்ல, ஒரு மருந்து எடுத்துக்கிட்ட வாய்ஸ்ல அவர் கத்த அவருக்கு விருப்பம் இல்ல. ஒரு சத்தமிட்ட மிகுந்த சத்தத்தோடு, ஏலி ஏலி லாமா சபக்தனி அப்படின்னு அவர் கத்துறதுக்கு, ஒரு மருந்து எடுத்துக்கிட்ட அது கத்துறதுக்கு ஒரு விருப்பம், அதை அப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விருப்பம் இல்ல. அதனால தான் அவர் அதை நிராகரித்த ஒரு இரட்சகரை நம்ம பார்க்கிறோம். அதை நிராகரிச்சிட்டார். நிராகரித்த பிறகு அவரை சிலுவையில அந்த கொல்கத்தா மலையில அவருடைய துணியெல்லாம் கழட்டுறாங்க. அவர் துணியெல்லாம் கழட்டி நிர்வாணமா தான் அடிப்பாங்க. துணியெல்லாம் கழட்டி அவர் அந்த சிலுவை மேல படுக்க வைத்து கைய காலை கட்டிடுவாங்க. கட்டிட்டு ஒரு பெரிய ஸ்பைக்ஸ் ஆணி, அந்த ஆணியை எடுத்து அவர் இங்க அடிப்பாங்க, இந்த விரிஸ்டில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அவர் அடிச்சு அது கிரிப்பா நிற்கும்படிக்கு செஞ்சுட்டு காலில் ஒரு கால் மேல இன்னொரு கால் வச்சு அதில் ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிச்சுட்டு சில எலும்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிலுவையில் அறையப்பட்டவங்க எலும்புங்க, அவங்களுக்கு இங்கே தான் ஓட்டம் இருக்கு, அந்த காலில் ஓட்டம் இருக்கு, அந்த ஆணி வந்து கடைசியில் பெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது அடிச்சுட்டு ஃபுல்லா அந்த சிலுவையில் இருக்கும்படிக்கு கிரிப்பா அந்த உடம்ப ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபிட் பண்ணிட்டு அந்த சிலுவையை தூக்கி நிக்க வைப்பாங்க. அது நிக்க வைக்கும் போது அது எப்படி ஆகும் நம்மளால கற்பனை பண்றதே கஷ்டம். அது எப்படிங்க ஆகும், உடம்பு ஒரு பேக்ல வட்டக்ஸ்ல படுத்திருக்காரு, அது எடுத்து நிக்க வைக்கும் போது நம்ம பைக்ல உட்கார்றோம் இல்லைங்களா, நம்ம பைக்ல உட்காந்து பைக் எப்படி பண்ணா எங்கெங்க நிப்ப முடியும், கீழதானே விழுந்துருவோம். அந்த வெயிட் எங்க தாங்கும், கையிலயோ கால்லயோ அந்த ஆணி அடிச்ச காலில தான் வெயிட் தாங்கும். அது சொல்ல முடியாத கொடுமை வேதனை. அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்துல அவரை இறக்கி இறக்கி அங்க சாகும்படிக்கு அவரை விட்டுருவாங்க. சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தொங்கிக்கிட்டு இருப்பாங்க, அங்க சாகும்படிக்கு அவரை விட்டுருவாங்க. இதுக்கு மேல டிராமாட்டிக்கா நம்ம பாக்குறது வேதத்தின் அடிப்படையில் இருக்காது. அதனால இதுதாங்க சிலுவையில் அவர் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னா என்னுடைய ஆண்டவருக்கு அதை தான் செஞ்சாங்க. அந்த இடத்துல இதுதான் செய்யப்பட்டுச்சு. பரிசுத்தாவி அதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வராரு அப்படின்னு யோவான்ல நம்ம பார்ப்போம். அவர்களோடு ரெண்டு திருடர்களையும் கூட அரைஞ்சாங்க. இவர் நடுவுல போட்டாங்க, இவங்க ரெண்டு பேரையும் ரைட்லயும் லெப்ட்லயும் இவர் தான் லீடர் மாதிரி அங்க போட்டு வைக்கிறாங்க. நம்ம அதையும் பார்த்தோம், ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா பாக்குறோம். பார்த்துட்டு யோவான் வந்து அதுக்கப்புறம் நாலு காட்சியை சொல்றாருன்னு நம்ம பாக்குறோம். அதுல முதலாவது ஒரு காட்சியை பார்ப்போம், 19வது வசனம். ஒருத்தர் படிக்கலாம்.
ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தார், அதில் நசரனாகி இயேசு யூதர்களுடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நாம் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது எழுதினதான் என்றார்.
ஒரு மனுஷனை சிலுவையில் அறையும் போது அவன் என்ன குற்றம் செய்தான்னு அந்த சிலுவை மேல போடுவாங்க. சிலுவை மேல போடுவாங்க. இந்த ரெண்டு திருடர்களும் போட்டிருப்பாங்க. போட்டிருக்கும் போது இயேசுக்கு ஒரு அவர் என்ன குற்றம் செஞ்சாருன்னு போடணும். என்ன போடுவாங்க? பிலாத்து திருப்பி 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 சொன்னது என்ன? இந்த மனிதனில் நான் ஒரு குற்றமும் காணேன். அதுக்கு பிலாத்து வந்து என்ன குற்றம் போடணும்னு போது பிலாத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவனுக்கு அந்த இயேசுக்கு மரண தீர்ப்பு கொடுத்தவுன்னா யூதர்களுக்கு மேல இருக்கிற கோபம் ஆத்திரம் எவ்வளவு இருந்திருக்கும் நான் பார்த்தோம் இல்லைங்களா. எந்த அளவுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணி நான் என் மனசாட்சிக்கு விரோதமா செய்ய வச்சிட்டாங்களேன்னு அந்த ஆத்திரம் அந்த கோபத்தை அவன் வெளிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமா அதை பார்த்தான். என்ன பண்ணான்னா யூதர்களை ஒரு கேலியா ஒரு கேவலப்படுத்தணும், அவங்கள பழி வாங்கணும், அவங்கள அவமானப்படுத்தணும் என்பதற்காக ஒரு போர்டை எழுதினான். என்ன இயேசுக்கு அந்த என்ன போர்டு போட்டிருந்துச்சு? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இது ஒரு கேலி, கேலி பண்றது அவங்கள. இது என்ன ரொம்ப இது யூதர்களுக்கு கேவலமா படுத்தணும்னு அவன் எழுதி வச்சான். என்ன இப்படி பண்ணிட்டானுங்களேன்ற ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல அவன் செஞ்ச ஒரு காரியம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது இவரை அவர் ராஜாவே ஏத்துக்கல. அவங்களுடைய மனநிலைமையில அவங்களுடைய பார்வையில இருந்து பாருங்களேன், இவரை அவர் ராஜாவே ஏத்துக்கல இல்லைங்களா, ராஜாவே ஏத்துக்கல. அது மாத்திரம் இல்லாம அகோரமா அடிச்சு போட்டு அகோரமா திக்கற்ற நிலையில தொங்க விட்டுட்டு இவர் தான் அவங்க ராஜா, இவர் தான் அவங்க ராஜான்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு அவங்களுடைய ராஜானா என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கும் தெரியுங்களா? மேசியா மேல அதுக்காகத்தான் உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாடகமா பிடிச்சிட்டு இருந்தாலும் மேசியா தான் அவனுடைய கனவு. வந்து ரோமெல்லாம் அடிச்சு உலகமெல்லாம் தங்களுக்கு ஆட்சிப்படுத்தி ஒரு அரசியல் ஒரு மேசியாவா வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கனவெல்லாம் மேசியா மேலதான் இருக்கு. இதுதான் அவங்க மேசியா அப்படின்னா அவங்க கனவெல்லாம் உடைச்ச மாதிரி ஆத்திரம் கோபம் ஒரு உடம்புல என்ன பண்ணும் ஒரு என்ன சொல்றது தாங்க முடியாத வேதனை தாங்க மனசே உடைஞ்சு போற அளவுக்கு யூதர்களுக்கு ஆகும். அது செய்யற பிலாத்தை நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அது வந்து நசரேனாகிய இயேசு வேணும்னு அங்க போட்டது. ஏன்னா நசரே நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமானு நினைப்பாங்க. நாசரத் வந்து ஒரு லோ கிளாஸ் ஏரியா, அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வந்தது இல்ல. அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்லம் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியால போய் வந்த ஒரு ஆளை போய் எங்களுடைய ராஜான் வர போற அவரு எங்க இருந்து வந்தாரு அவர் எங்க ராஜான்னு போட்டிருக்காருன்னு அதை அவனால தாங்கவே முடியல. தாங்க முடியாத கோபம், அது ரொம்ப வெறுத்தாங்க. 20வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா பிலாத்து வந்து அது என்ன ஸ்டைலா பண்ணிருக்காருன்னா அது ரொம்ப பப்ளிக்கா அந்த கால்வரி கொல்கத்தா மலை வந்து ஒரு உயர்ந்த மலை, அந்த நகரத்துக்கு வெளியே உயர்ந்த மலை, அந்த மலையில சிலுவை இருக்குது. அந்த சிலுவையில உயரத்துல ஒரு போர்டு தொங்குது. என்னன்னு தொங்குது, நீங்க பேனர்லாம் அடிக்கிறவங்க தெரியும், ரொம்ப பப்ளிக்கான இடத்துல யூதருடைய ராஜா நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு ஒரு பேனர் தொங்குது. அங்க இருக்கிற நகரத்துல அந்த எட்ஜில் இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்க்க முடியும், அங்க போறவங்க எல்லாம் பார்க்க முடியும். ஒருத்தரும் அதை படிக்க மிஸ் பண்ண கூடாதுன்னு அவன் என்ன பண்ணிருக்கானா மூணு பாஷையில போட்டிருக்கான். ஒரு பாஷையில இல்ல, 3 languages. எப்ரேயு பாஷ அதுதான் மத பாஷ, அங்க லத்தீன் பாஷ அது நேஷனல் லாங்குவேஜ் கவர்மெண்ட் லாங்குவேஜ் அந்த பாஷையில போட்டிருக்கான். கிரேக் பாஷ அதுதான் அந்த கலாச்சாரம் கிரேக் கலாச்சார பாஷ, அது மூணுலயும் இந்த பாஷ தெரியலையா இதுல படிச்சுக்க, இந்த பாஷ தெரியல இதுல படிச்சுக்க, மூணு பாஷையிலயும் அங்க எழுதி ஓட்டியிருக்கான். ரொம்ப சந்தோஷம் பிலாத்துக்கு, அதுல எழுத ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து உள்ள சந்தோஷமா மகிழ்ந்து கொண்டிருந்தான். வாங்கிட்டேன்டா இந்த மாதிரி பழி வாங்கிட்டேன். முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டுட்டு இதுல பெருசா பண்ணிட்டு இருக்கிறாரு, மூணு பாஷையில போட்டுட்டு. அந்த பிலாத்துடைய அந்த பிரதான ஆசாரியுடைய ரியாக்ஷன் நம்ம பார்ப்போம். அவங்க என்ன செய்யறாங்க 21வது வசனத்துல,
அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள்.
இவங்க போறாங்க போயிட்டு ரொம்ப கோபப்படுத்திட்டு இருக்காங்க, இவங்களும் ஆத்திரமா இருக்கிறாங்க, நம்ம ஆத்திரத்தெல்லாம் காமிக்க கூடாது இவங்க கிட்ட, முதலே நம்ம ஒத்துக்கிட்டோம் அதுவே பெரிய விஷயம், இப்ப போய் என்ன பண்றதுன்னு போயிட்டு, ஐயா நீங்க எழுதுனது ஓகேதான் ரெண்டு வேர்டை ஒண்டி சேர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், யூதருடைய ராஜான்னு அவன் யூதருடைய ராஜான்னு சொன்னான் எழுதிருங்க. வித்தியாசம் இருக்கா அதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அது என்ன சொல்லுது இவர் தான் யூதருடைய ராஜா. இவங்க என்ன சொல்ல சொல்றாங்க, இவன் யூதருடைய ராஜான்னு நடிச்சுக்கிட்டு இருந்தான், இவன் யூதருடைய ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஒரு ஃப்ராடு ஒரு அந்த மாதிரி எழுதி வச்சிருங்க. அதுக்கு பிலாத்து என்ன சொல்றாரு, நான் எழுதினது எழுதினதுதான், ஒரு ஆத்திரம் நான் எழுதினது எழுதினதுதான், நான் மாத்த முடியாது, கோபம் விரட்டி அடிச்சான் அவங்கள போங்களா அப்படின்னு, நான் எழுதினது எழுதினதே அப்படின்னு அவங்கள விரட்டி அடிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா என்ன தைரியம் வந்துருச்சு பாருங்களா பிலாத்துக்கு, இவ்வளவு நாளும் தள்ளாடிக்கிட்டு இருந்த பிலாத்து இப்ப என்ன சொல்றாரு, ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இன்னமே இதை மாத்திக்க மாட்டேன், பெரிய காரியத்துல கோட்டை விட்டு அநியாயத்தை செஞ்சுட்டு ஒரு போர்டு விஷயத்துல எவ்வளவு கோபமா இருக்காரு பாருங்களா. நிறைய மக்கள் இப்படித்தான் பெரிய காரியத்துல கோட்டை விட்டுருவாங்க, சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் பிலாத்த பாக்குறோம், இவ்வளவு தள்ளாடிக்கிட்டு இருக்கிற பிலாத்துக்கு எப்படிங்க இவ்வளவு தைரியம் வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய இறையாண்மை, அவன் வரப்போற எல்லா சந்ததிக்கும் சத்தியம் சொல்லும்படிக்கு அவன் வாயில இருந்தே அவன் கையில இருந்தே எழுத வச்சாரு. அவன் கேலியா செய்யணும்னு நினைச்சான், அவன் கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சான், அவனுடைய கோபத்தை அவருடைய மகிமை அவருடைய புகழுக்காக கடவுள் பயன்படுத்துறாரு பாருங்களேன். தள்ளாடுற ஒரு கேரக்டரையும் இறையாண்மை உள்ள தேவன் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு பாருங்களேன். அவன் எல்லாமே கடவுள் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாருங்க, இதெல்லாம் இயேசுடைய மரணம் வந்து ஏதோ பரிதாபமா போயிட்டாருல, கடவுளுடைய திட்டத்தின்படி ஒரு ஸ்டெப் நடந்துகிட்டு வருதாங்க. உலகம் உண்டாததுக்கு முன்பதாகவே அவர் போட்ட திட்டம் அங்க நிறைவேறி கொண்டு வருகிறது, அதான் நம்ம பாக்குறோம். அவர் ராஜா, அவர் ராஜா உண்மையாவே, அவர் ராஜா, அந்த ராஜாவை கொலைதான் பண்ணிட்டாங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே மரியா கிட்ட வந்து ஒரு ராஜா, அவருடைய ராஜ்யம் நித்தியமா இருக்க போகிறது, அந்த அந்த மேகி அந்த சாஸ்திரிங்க வந்து என்ன கேட்டாங்க, அங்க யூதருடைய ராஜா எங்க, அவர் பிறந்த உடனே வந்து கேட்டாங்க, யூதருடைய ராஜா எங்க? பிலாத்துக்கு முன்பதாக நின்னுகிட்டு நீ ராஜாவா அப்படின்னு கேட்ட என்ன சொன்னார் அவரு? ஆமா நான் ராஜாதான், இதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் வந்தேன் அப்படின்னா ராஜா. ஒரு ராஜா இல்ல, என்னுடைய ராஜா அவர், நம்மளுடைய ராஜா அவர். கோடானி கோடி இன்னைக்கும் 2000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் கோடானி கோடி மக்கள் இதயத்துல ஆட்சி செய்கிற ராஜா. சதா காலங்களும் அவருடைய ராஜ்யம் இருக்க போகுது. ரெவலேஷன்ல ஒரு இதுல பிலிப்ல போட்டிருக்கு, எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை அவருக்கு சூட்டி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கி அவரே கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிற நாள் வரும். ரெவலேஷன்ல போட்டிருக்கு, அவர் வரும்போது அவர் காலில் எழுதியிருக்குமா, ராஜாதி ராஜன். வெறும் யூதர்களுடைய ராஜா இல்ல, ராஜாதி ராஜன், என்னுடைய இருதயத்தை ஆட்சி செய்கிற ராஜா. அந்த நேரத்தில் ஒருவேளை ஒரு ராஜா இருந்திருந்தார்னா, இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா இருந்திருந்தார்னா, அதுக்கு ரைட் யாருக்கு தெரியுமா இருக்கு? இயேசுக்கு தான் இருக்கு. ஏன்னா யோசேப்பு தான் அந்த லைன்ல வந்தவர். யோசேப்புடைய முதல் பையன் தான் அந்த டைம்ல ராஜாவா இருந்திருக்கணும். யோசேப்புடைய முதல் பையன் யாரு? யோசேப்புடைய தாவீதின் வித்து, அவர் தாங்க. அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருந்துச்சு. யூதர்களுடைய மெய்யான ராஜா பிலாத்தின் உண்மைதான் சொன்னான், அவன் கோபத்துல சொன்னான். ஆனா உண்மையாவே அந்த யூதருங்க தங்களுடைய ராஜாவை சிலுவையில் அறைந்ததை பார்க்கிறோம். சரி, அடுத்த காட்சியை நம்ம பார்ப்போம். மார்க் புத்தகத்துக்கு உங்க பைபிள திருப்பிக்கலாம். அந்த போர்டை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தபடியாக மார்க்ல என்ன நடந்துச்சு, இந்த போர்டை போட்ட பிறகு என்ன காட்சி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மார்க் 15:25 25ல் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல 9வது மணி நேரத்துல அவர் சிலுவையில் அறைந்தாங்க. இங்க கொடுக்க போற சில டீடைல்ஸ் பைபிள் இப்படித்தாங்க எழுதியிருக்கு. எங்கேயுமே நம்ம உலகத்துல சரித்திரத்திலயோ எங்கேயுமே பார்க்க முடியாத டீடைல்ஸ் பைபிள் சொன்னதுனால தான் நமக்கு தெரியுதே தவிர, பைபிள் சொல்லலாம் நமக்கு தெரியவே தெரிய முடியாது. சில காரியங்கள் சிலுவையை பத்தி சரித்திரத்துல பார்த்து படிச்சுக்கலாம், ஹிஸ்டரி புக்ல பார்த்து படிச்சுக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்ற காரியங்கள் பைபிள்ல மட்டும்தான் இருக்க முடியும், வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சத்தியத்தை அது பைபிள் தான் சொல்ல முடியும். என்ன நடந்துச்சு சிலுவைக்கு முன்பதாக அப்படின்றத ஒரு 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 பரிசுத்தாவி வந்து அந்த வேத வாக்கியங்கள்ல சிலுவையில் அறைந்த பிறகு இயேசுக்கு அவங்க செஞ்ச அவமானத்தை ரொம்ப வலியுறுத்துறாரு. அதை நம்ம கவனிக்கணும். ஏன் அதை அவரு வலியுறுத்துறாருன்னு பார்த்து அதை படிச்சுக்க கத்துக்கணும். ஏன் சிலுவையில் அறைந்தார்னு ஒரு வார்த்தையில போட்டுட்டு அவர் அவமானப்படுத்தினதுக்கு ஒரு 4-5 வசனங்கள் போட்டிருக்கு, அதை படிப்போமே. 29வது வசனத்தை படிங்க.
அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துருத்தி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள்.
அங்க வழியில போறவங்க ஒரு 4 குரூப்பை பத்தி பார்க்க போறோம். அந்த வழியில போயிட்டு இருக்காங்க, அந்த பண்டிகை பிஸியில நடந்து வழியில போயிட்டு இருக்காங்க. வாய மூடிட்டு போகக்கூடாது, பிஸியில பண்டிகை போயிட்டு இருக்காங்க. வழியில போற ஜெனரல் பப்ளிக் அவர் பார்த்து என்ன பண்றாங்களா, தலையை துளுக்கினார்கள். தலையை துளுக்குறதா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சங்கீத 22:7, சங்கீதம் 109:25, எரேமியா 18:16 எல்லாம் போட்டிருக்கு. தலையை துளுக்குறதுன்றது வந்து ஒரு மனுஷனை பத்தி கேவலமான எண்ணம் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது, அவனை பத்தி அருவறுப்பான எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படி காட்டுவோம்னா, ஐயோ அப்படின்றது இல்ல, நம்ம தலைய அப்படின்றது இல்ல, என்னதான் அந்த தலையை துளுக்கிக்கிட்டுன்ற மாதிரி கேவலத்தை அவர் காட்டுற மாதிரி முதல்ல அவங்க பாடி லாங்குவேஜ் காட்டுற தலையை துளுக்குறாங்க. துளுக்கிட்டு அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன பாருங்களேன், ஆஹா தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, தேவாலயத்தை எடுத்து 3 நாள்ல கட்டுறவனே. அவர் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு 5 அடி மேல தான் இருக்கிறாரு, அவர் மேல பார்க்க முடியும் அவங்க தலையை துளுக்குறது, அவங்க சொல்ற வார்த்தைகள் கேட்க முடியும். அஞ்சு நாள்ல தேவாலயத்தை கட்டுறேன்னு சொன்னவனே ஆஹா ஆரம்பிக்கிறது பாருங்களேன், உங்களை நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். தூஷணம், தூஷணம்னா தெரியுதுங்களா, கடவுளுக்கு தான் தூஷணம் நம்ம செய்ய முடியும். சிலுவையிலையும் தெய்வத்தை போய் தூஷிக்கிறாங்க. அவர் போய் ஒரு அடையாள மொழியில சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூணு நாள்ல அதை நான் எழுப்புறேன்னு. அவ்வளோ பவர் ஆலயத்தையே, 40-50 வருஷம் கட்டின ஆலயத்தையே போய் நீ ஒரு நாள்ல இடித்து மூணு நாள்ல கட்டுறவனே, அவ்வளோ பவர் இருக்கிறவனே, உன்னை நீயே காப்பாத்திக்கொள். கேவலமா அவர் பேசுற மாதிரி, தலையை துளுக்கி அவரை அவமானப்படுத்துற மாதிரி அவங்க அதை செய்யறாங்க. அதுவும் யாரு, வழியில போறவங்க. அது எவ்வளவு வலிக்கும் தெரியுங்களா, பயங்கரமா அவரை அவமானப்படுத்துறாங்க. சாதாரண அவர் எவரு யார, ஒரு கடவுள் அவரு தொங்கிட்டு இருக்காரு, என்ன தியாகமா தொங்கிட்டு இருக்காரு. வழியில போறவங்க அவங்க போய் ஜெனரல் பப்ளிக் அவரை போய் அவமானப்படுத்துறாங்கன்னா அது எவ்வளவு அவமானம், தான் செய்யாத குற்றத்துக்காக அவமானப்படுறோம்னா அது எவ்வளவு வலிக்கும் அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா. அந்த அவமானம் அவருக்கு வரும்போது அவருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும், தலைய துளுக்கி அவருக்கு அவமானம் செய்யறாங்க. அதோடு முடியல, 31வது வசனம் படிங்க.
அப்படியே பிரதான ஆசாரியாரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை.
இவரு நெக்ஸ்ட் குரூப் ஸ்டார்ட் ஆகுது, அங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பிரதான ஆசாரியர் சன்னிதிரி சங்கம் அங்க நிக்கிறாங்க, அவங்களாவது அவரை பார்த்து நேரா சொன்னாங்க, அதை விட இன்னும் அவமானப்படுத்தணும்னு அவரை பார்த்து சொல்லல. அவங்க யார்கிட்ட சொல்லிக்கிறாங்க, தங்களுக்குள்ளே அவர்கிட்ட பேசுற மூஞ்ச பார்த்து பேசுறது கூட லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு காயர் என்னுவாங்க, ஒரு காயர்ல வந்து இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவருக்கு பதிலா அவங்க சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அந்த மாதிரி இவங்க ஒரு அவமானமா சொல்றாங்க, அதுக்கு பதிலா அவங்களே ஒரு அவமானமா தங்களுக்குள்ளேயே அவங்க அவமானப்படுத்திக்கிறாங்க. மற்றவனை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள, அதே விதமான போட்டிருக்கு இல்லைங்களா 31ல். அப்படியே அப்படியே என்ன அர்த்தம், அவங்க எப்படி தலையை துளுக்கி அவமானப்படுத்தினாங்களோ இவங்களும் தலையை துளுக்கிக்கிட்டு ஆஹா மற்றவனை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள அவனுக்கு திராணி இல்லை, ஆகாதவன் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவரை அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இது அது அதை விட கேவலமானது, அவங்களுக்குள்ளேயே செஞ்சுக்கிறது, அவர் மூஞ்சப்பு கூட பார்த்து பேசுறது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லாமலேயே அவங்க பின்னாடி அவங்க செஞ்ச அற்புதங்கள் எவ்வளவு உண்மைன்றது அவங்க காமிக்கிறாங்க. மத்தவனே ரட்சித்தான் அப்படின்னா அவர் லாசரஸ உயிரோடு எழுப்புன்னு அந்த காரியத்தை அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அவங்க முடிவு பண்ணாங்க, ராஜரச உயிரோடு எழுப்பிட்டாரு, உலகமே அவர் பின்னாடி போகுது, அவரை கொலை செய்யாம விடக்கூடாதுன்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. மத்தவனை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை அப்படின்னு அவர் கேவலப்படுத்துறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற முழு பலத்தை பயன்படுத்தி அவங்க அவர் கேவலப்படுத்துறாங்க. அடுத்ததாக என்ன பாக்குறோம், 32.
நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று
சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் கண்டு விசுவாசிக்கும்படி, இப்ப நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நீ இறங்கி கீழே வா, அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். என்ன ஒரு அவமானம், இதுக்கு பின்னாடி எல்லாம் சாத்தா இருக்கிறது பாக்கணும், அவர் இறங்கி வந்துட்டாருன்னா என்ன ஆகும், சொல்ல போனா அவங்கள பார்த்து நம்ம சொல்லலாம், அவங்க இறங்கி வராதனாலதான் அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். இவனுக்கு என்ன சொல்றானுங்க, இறங்கி வாங்க நாங்க விசுவாசிக்கிறோம், இறங்கி வா நாங்க விசுவாசிக்கிறோம். அப்புறம் இது பாருங்களேன், இது பத்தாதா, வழியில போறவங்க, சன்னிதிரிய சங்கம், கேவலமான தன்னால சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணில இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் நித்திய தேவகுமாரனை பார்த்து கேவலப்படுத்துறாங்க. இது பத்தாதுன்னு 32 இல்ல அதுலயே 32லயே பாருங்களேன், ஒரு வியவஸ்தை இல்ல யார் யார் கேலி பண்ணணும்னு. எவ்வளவு மோசம், எவ்வளவு கேவலம் இருந்தா நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச கொலைகள்லாம் எடுத்துட்டு வந்து சிலுவையில தொங்க வச்சிருக்கு, பக்கத்துல கஷ்டப்படுறவனை பார்த்து நீ கேவல நிந்திக்கிற, கேவலப்படுத்துற, நீ என்ன யோகியம், நீ போய் அவரை போய் திட்டுறதுக்கு, அவரை போய் யார் யார் அவங்களும் சேர்ந்துகிட்டாங்களா. லூக்ல, லூக் படிக்க வேண்டியது, லூக் 23:36 என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, அந்த சோல்ஜர்ஸும் அவர் கூட சேர்ந்துகிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கிற யாருமே அந்த இதுல விட்டு போகல, எல்லாரும் சேர்ந்துகிட்டாங்க. அதுதான் ட்ரெண்ட். என்ன, இந்த அகோரமா தொங்கிட்டு இருக்கிற அந்த இயேசு, மூஞ்சில எல்லாம் எச்ச ரத்தம் ஒளிகிட்டு இருக்கிற அந்த இயேசுவை பார்த்து கேலி பண்றதுதான் ட்ரெண்ட். அதுல வந்து வழியில போறவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த சனித்திரிய சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல அந்த சோல்ஜர்ஸ், அந்த இது கிரிமினல்ஸ், திருடருங்க, கொலகாரனுங்க, அவங்க கேலி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் ஜோக்கு ஜோக்கு ஜோக்கு, ஒரே சிரிப்பு. சிலுவைக்கு முன்னாடி அவர் பட்டுகிட்டு இருக்க உலக பாவத்தை சுமந்துகிட்டு கீழே என்ன பாக்குறோம், ஜோக்கு காமெடி. எல்லாருக்கும் காமெடியா அவரை வச்சு கேலி பண்றாங்க, அவரை வச்சு கேலி பண்றாங்க. அப்படிதான் ஒரு காட்சி நம்ம பாக்குறோம். என்ன ஒரு என்ன ஒரு அவமானம் தேவகுமாரனுக்கு, என்ன ஒரு காட்சி பாருங்களேன். அந்த காட்சியை நீங்க கற்பனை பண்ணி பாக்கணும். சரி, இதோடு நம்ம முடிப்போம். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அது நம்மள என்ன பாடங்க நம்ம படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டு காரியத்துல இருந்து என்ன பாடங்க நம்ம படிச்சுக்கிறோம், சில நேரம் பார்த்து நம்ம முடிப்போம். அநேக பாருங்க இந்த காட்சியில இருந்து படிச்சுக்கலாம். ஒன்னு வந்து வேத வாக்கியம் எவ்வளவு தவறளைக்காத வேத வாக்கியம்ன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், வேத வாக்கியங்கள் எழுதப்பட்ட சிறு எழுத்தாவது ஒளிந்து போகாது. அது நிறைவேறத நம்ம பார்த்துக்கிட்டு இல்ல, சின்ன எழுத்துல கூட நிறைவேறத நம்ம பார்க்கணும். அத பைபிளை தெரியும், பைபிளை பத்தி போதிக்கிற அந்த தலைவர்களே அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன் அவங்க அவங்களே அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க தெரியல அவங்களுக்கு. ஏன்னா முதலாவது காரணம் என்ன தெரியுங்களா, வேத வாக்கியம் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற காலமும் அப்படித்தான், வேத வாக்கியம் தெரியாது. பெரிய தலைவருங்க பிஷப்புங்க அவங்க இவங்க வசனம் தெரியாது அவங்களுக்கு, வேத வாக்கியம் தெரியாது. அப்படித்தான் இருக்கு, வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். வேத வாக்கியம் எவ்வளவு தவறிலைக்காதுன்னு பார்க்கும்போது பைபிளை எந்த அளவுக்கு நம்பணும் நமக்கு வெளிப்படுத்துது. ரெண்டாவது, மனுஷனுடைய சீரழிந்த இருதயம் நம்ம பார்க்கலாங்க. எந்த அளவுக்கு மனுஷ இருதயம், இயற்கை மனிதன் வந்து கிறிஸ்துவுடைய மகிமையை காண முடியாத குருடா இருக்கிறான். ஒரு நிமிஷம் காண்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு இவரு அண்ட சராசரத்தை உண்டாக்குன தேவன் அவருக்கு போய் கொலை தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்நியமா, அந்த ரோமர் கவர்மெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா. அந்த சோல்ஜர்ஸ் அவங்க தாயின் கருவுல அவங்கள உருவாக்குன கையே போய் ஆணி அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. அந்த சனித்திரியம் சங்கம் தங்க காத்திருந்த அவங்களுடைய ராஜா மேசியாவையே போய் கேலி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. எவ்வளவு குருடு, எவ்வளவு இருள். கடவுள் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறார், அது கூட அவங்களால பார்க்க முடியல. அவருடைய மகிமை அவங்களால பார்க்க முடியல. மனுஷனுடைய அந்த ரோமர் கவர்மெண்ட்டும் சரி, அந்த மத தலைவர்களும் சரி, அந்த கிரிமினல்ஸும் எல்லாரும் ஒரு மனுஷ சீரழிந்த இருதயத்தை நம்மளுக்கு காண்பிக்குது. சிலுவை நான் போன வாரம் சொன்ன மாதிரி, சிலுவை இயேசு எவ்வளவு நல்லவர்னு மாத்திரம் காமிக்கல, மனுஷன் எவ்வளவு கேவலமானவன் காமிக்குது, எவ்வளவு சீரழிந்தவன்றத நம்ம காமிச்சு கொடுக்குது. மூணாவதாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கலாம். இங்கத்தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துது. நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறேன், என்னுடைய பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படும்னு தெரிஞ்சிருந்தா நான் போய் அந்த கஷ்டத்துக்கு என் பிள்ளைய அனுப்புவேனா? நம்ம எல்லாம் பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைக்கு போய் இப்படி எல்லாம் அவமானம், ஒரு ஒரு வார்த்தை நம்ம பிள்ளை மேல யாராவது சொல்லிட்டோம் கேவலமா சும்மா இருப்போமா? நம்ம அப்பா அவரு மனசு நமக்கு எப்படி இருக்கு? என்ன கோவம், என்ன ஆத்து, எனக்கு ஏதாவது செஞ்சுக்காங்க, என் பிள்ளைக்கு ஒன்னும் நடக்க கூடாதுன்னு பாக்குறது இல்ல. பிதா இதெல்லாம் தெரிஞ்சு எப்படிங்க ஆரம்பிச்சாரு? இதெல்லாம் தெரியாது அவருக்கு, என் பிள்ளை எப்படி எல்லாம் செய்ய போறாங்க, நேச குமாரனுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியாது. இந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கேவலப்படுத்த போறாங்க, பிதாக்கு தெரியாது. எப்படி அனுப்ப முடிஞ்சுன்னா, வேதம் அது கொடுக்கற பதில் நான் என்ன தெரியுங்களா, இதனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வழங்கப்படுத்துகிறார். கடவுள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு நீங்க தான் பார்க்க முடியும். கடவுள் உங்களை நேசிக்கிறார் எங்க பார்க்க முடியும் தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷனையும், மனுஷனா பிறந்த உன்னை எந்த அளவுக்கு கடவுள் நேசிக்கிறாருன்னு சிலுவையில நம்ம பார்க்கலாம். பிதா எவ்வளவு நேசிக்கிறார், இதனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துது. இந்த பாடங்கள்லாம் அதுல இருக்குத்தான். ஆனா பரிசுத்தாவி என்னத்தை வலியுறுத்துறாருன்றத இந்த பாடத்துல பார்க்கும் போது ஒரே காரியத்தை நான் சொல்லணும்னு வருது. இந்த மிருகத்தனமான மனிதர்களுக்கு மத்தியில், இருதயமே இல்லாத கொடுமை அகோரத்துக்கு மத்தியில, அந்த பேக்ரவுண்ட்ல நித்திய தேவகுமாரனுடைய மகிமை பிரகாசமா உதிக்கிறது உங்களால பார்க்க முடியுதா? அமைதியில அந்த மாட்சிமையான மகிமை வெளிப்படுது. எங்க வெளிப்படுது நீங்க கேட்கலாம், எங்க பார்க்க முடியும்? அவர் தன்னைத்தானே அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல பார்க்க முடியும். எல்லா வல்லமையும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு, எல்லா அதிகாரமும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு, ஒரு குற்றமும் செய்யாத மத்தவங்க பாவத்துக்காக அவர் சிலுவையில தொங்கும் போது அவருக்கு வர அவமானத்தை எப்படி தாங்குறாரு? ஒரு பதிலும் அவங்களுக்கு கொடுக்காம அதனோட மாட்சிமையான அமைதியில நம்ம அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். தன்னைத்தானே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த காடியை கூட குடிக்கல அவர், கசப்பான காடி. ஏன்? தேவன் இவ்வளவாய் என்னை அவர் நேசித்து, பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னை அவர் நேசித்து, தேவகுமாரன் என்னை நேசித்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். புருஷர்களே, உங்க மனைவியை நீங்கள் நேசியுங்கள். கிறிஸ்து சபையை நேசித்து அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எந்த அளவுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கார் பாரு, எந்த அளவுக்கு தெய்வம் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கார். நான் என் ஆடுகளுக்காக நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கிறதில்ல. அவர் தன்னைத்தானே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர்ல ஒரு வசனம் படிப்போம், பிலிப்பியர் 2:5.
கிறிஸ்து
இயேசுவில் இருந்த சிந்தை, நம்ம என்ன பாடத்தை படிச்சுக்கிறோம் இதுல இருந்து? கிறிஸ்து இயேசு, கிறிஸ்தவர்களா நீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன அந்த சிந்தனை? படிங்க தொடர்ந்து.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் செயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுக்கு ஒப்பாயிருந்தும், இஸ் காட், எல்லா பவருடைய தெய்வம், அவர் வந்து மனுஷ ரூபமாய் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம், அதை நிக்க வைக்கல, சிலுவையின் மரம், இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அந்த சிந்தனை என்ன, எங்க இருக்கணும்? அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும், அந்த தாழ்மை நமக்கு இருக்கணும். தன்னை எவ்வளவு பெரிய தெய்வம் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி விட்டார், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். இதோ தேவனுடைய, என்னுடைய தேவன், நித்திய தேவகுமாரன் என்னை நேசித்து எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவருடைய மாட்சிமையான அமைதி நமக்கு கத்துக் கொடுக்குது பாருங்களேன். எப்படிங்க மோசமான மக்கள், பாவிங்க, எவ்வளவு பாவிங்க அவங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு பாவிங்கன்னு நமக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பாவிங்கன்னு. அந்த பாவிங்க, அந்த வழியில போறவங்க, பப்ளிக், அந்த சோல்ஜர்ஸ், ஏன் அந்த கிரிமினல்ஸ், அவங்க போய் அவரை அவமானப்படுத்தும் போது எப்படிங்க அமைதியா அவரால் தாங்கிக்கிட்டாரு? எல்லா பவரும் வச்சுக்கிட்டு எப்படிங்க அவர் தாங்கிக்கிட்டாரு? அட்லீஸ்ட் அந்த கிரிமினல்ஸ பார்த்தாவது, எனக்கு தெரிய தோணுது, அட்லீஸ்ட் அந்த கிரிமினல பார்த்தாவது, நீங்களே அவங்க பாவத்துக்காக இப்படி கஷ்டப்படுறீங்களே, என்னையே இன்னும் துன்பப்படுத்துறீங்க, நீங்க நரகத்துக்கு போங்க, உங்க கொஞ்சம் உங்க வாயை கொஞ்சம் மூடிட்டு இன்னும் பாவம் செய்யாம இருங்கன்னு ஒரு திட்டு திட்டி இருக்கலாம்ல, ஒண்ணுமே பேசல. அவர் வாயில வந்த ஒரே ஒரு ஜபம் என்ன தெரியுமா? பிதாவே, அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தேவ குமாரனுடைய மாட்சிமை, மாட்சிமை, அந்த அந்த தீர்க்க அவங்க சொல்றானுங்க, நீ இறங்கி வா, அப்ப நாங்க உங்களை நம்புறோம், இறங்கி வா. அவர் பவரை கேலி பண்றாங்க. தன்னைத்தானே, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை. அவருக்கு இருந்த பவர் எல்லாம் சும்மா நாடகம். இப்ப இருக்குதா பவர்? எங்க இருக்குது பவர்? பவர் ஒரு ஃப்ராடு, ஒரு கேலி பண்றாங்க அவருடைய பவரை. அவங்களுக்கு தெரிஞ்ச பவர் எல்லாம் என்ன தெரியுமா? அவங்கள ரட்சிக்கிற பவர் தான் தெரியும். மத்தவங்களை ரட்சித்து மத்தவங்களுக்காக பாடுபடுற பவரை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னைத்தான் ரட்சிக்கிற பவர் தான். அந்த பவரை இவங்க சொல்ற மாதிரி அவர் யூஸ் பண்ணலன்றதுக்காக அவருக்கு திராணி இல்லை. ஏன்னா கேவலத்தை அவர் அனுபவிச்சார் பாருங்களேன். தேவகுமாரனுடைய அமைதியை பாருங்க. அந்த வழியில போறவங்க, அந்த சன்னிதிரிய சங்கம், அந்த திருட கொலகாரனுங்க, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய அவமானத்தை அவர் முகத்துல போடும் போது அந்த கிருபையான ஜபத்தை விட்டு வேற ஒண்ணுமே அவர் சொல்லலங்க. ஏங்க அவர் வாயை திறக்கல? ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல, வாய் ஏன் திறக்கல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் வாய் திறந்திருந்தாருன்னா நமக்கு ஒரு ரட்சகர் இல்லை. ஏன்னா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக வாயை தரவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். நமக்கு ஒரு பரிபூர்ண ரட்சகரா இருக்கணும் என்பதற்காக அவருடைய வாயை திறக்கல. அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம எல்லாம் இயேசுடைய இயேசுவை பின்பற்றுறவங்களா, உங்களை கேட்டு பாருங்க, இயேசுடைய ஃபாலோவர்ஸா? நம்ம ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும், ஒரு சின்ன காரியம் சொன்னா என்ன பெருமை, என்ன அகங்காரம், நமக்கு என்ன கோபம். நம்ம இயேசுவை பின்பற்றுறவங்களா, எல்லாம் கிருபை நம்ம இருதயத்துல இல்லாததுக்கு என்ன அடையாளம் பாருங்களா, எவ்வளவு கிருபையில குறைஞ்சிருக்கிறோம் பாருங்களா. ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டா போதும் பொத்துக்கிட்டு வர்றது கோபம். இயேசுடைய ஃபாலோவர்ஸ் ஆ நம்ம? ஒரு வசனம் படிப்போம்,
1 Peter 2:21.
இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க கிறிஸ்தவங்களா, இதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்காக?
ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார்.
கிறிஸ்துடைய அடிச்சவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நடந்து போன பாதையை நம்ம பின்பற்றிக்கிட்டு போகணும்னு ஒரு முன்மாதிரியை காமிச்சிட்டு போயிருக்க. என்ன முன்மாதிரி படிங்க.
அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்.
அவர் வையப்படும் போது பதில் வையல, எந்த விதமான ஒரு பழி வாங்குற வார்த்தையோ கோபமான வார்த்தையோ தன்னை திட்டும் போது அவர் திட்டல. அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றி நடக்குவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்தவங்க எப்படி காட்ட போறீங்கன்னா, தேவனில் இருந்த கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த பாடத்தை தான் நம்ம படிச்சுக்கணும். நம்ம எவ்வளவு சின்னவங்க, எவ்வளவு பெரிய பாவிங்க, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு சாத்தானால சதா காலம் பிசாசுகனால நரகத்துல கேலி பண்ண தகுதியானவங்க நம்ம இல்லைங்களா? நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிசாசுங்களும் பேய்களும் நம்மள அசிங்கப்படுத்தி கேலி பண்றதுக்கு நம்ம தகுதி? ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத, அவர் வாயில ஒரு வஞ்சனையும் காணப்படாத தேவகுமாரன் அத்தனை அவமானத்தை பொறுத்துக்கும் போது நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில காரியங்களுக்கு திடீர்னு கோபம், திடீர்னு ஒரு ஆத்திரம், திடீர்னு கோபமான பழி வாங்குற வார்த்தைகள் வந்துச்சுன்னா அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். அவர் அடிச்சவர்களை நம்ம பின்பற்றி போவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார், அவர் பின்பற்றத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை சொல்ல முடியுமா, அவரை பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன அவமானம் நடக்குதுன்னு உமக்கு தெரியாது ஆண்டவரே, என்னை எவ்வளவு கேவலம், நான் பண்ணாத தப்புக்கு என்ன பேசிட்டாங்க ஆண்டவரே, எனக்கு என்ன வலிச்சுச்சு தெரியுமா ஆண்டவரே, என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா ஆண்டவரே, அது உமக்கு தெரியாதுன்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? என்னத்தை அனுபவிச்சாரு பாருங்களா, அவருக்கு தெரியாதா அந்த வலி, அவருக்கு தெரியாதா எல்லாத்தையும் முழுங்கிக்கிட்டாரு. ஒரு கோபமான வார்த்தையை பாக்குறோமா, அந்த பின்பு அந்த அவருடைய அடிச்சவர்களை அவர் வையப்படும் போது பதில் வையல. நம்ம நீங்க கிறிஸ்தவங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா, நானும் அதான் சொல்றேன், எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்ன சொல்லிக்கிட்டேன்னா, என்ன என்னதான் கேவலப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் என்னதான் கோபப்படுத்துற வார்த்தைகள் வந்தாலும் என் வாயிலிருந்து பழி வாங்குற மாதிரி கோப வார்த்தைகள் வராதபடிக்கு நம்மளை பார்த்துக்கணும். அது நம்மளால முடியும், கிறிஸ்துவின் வல்லமைனால அதை நம்ம செயல்படுத்த முடியும். கிறிஸ்துவின் வல்லமை எப்படிங்க முடியும் அப்படின்னா, இந்த சிலுவை காட்சியை மனசுல வைக்கும் போது அந்த அந்த தேவனுக்கு இருந்த பொறுமை, அந்த தேவனுக்கு இருந்த அன்பு நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம அதைத்தான் நம்ம கத்துக்கிறோம் இந்த பாடத்துல, புரியுதுங்களா? நம்ம வாயிலிருந்து அப்படி ஒரு பழி வாங்குற வார்த்தை வரக்கூடாது. சரி, இன்னும் கடைசியா இன்னொரு பாடத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவில இதுவரைக்கும் எந்த அழகும் பார்க்காத மக்களை, இது வரைக்கும் நீங்க மனம் திரும்பி கிறிஸ்துவ கிட்ட எந்த அழகும் பார்க்காதவர்களே, இந்த சிலுவையில ஏதாவது அழகு உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது அழகு நீங்க பாக்குறீங்களா? ஒரு கதை நம்ம அடிக்கடி சொல்றது, ஒரு ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா, அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா முஞ்செல்லாம் புண்ணு இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்காதான் பாக்குறதுக்கு, அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா. அது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய கேலி பண்ணுவாங்களாம், உங்க அம்மா என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கிறாங்க, உங்க அம்மா கூப்பிட்டு வராது சும்மா அப்படின்னு ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம். அதுக்கு ஒரு நாள் ரொம்ப பேஜாராயி, எல்லா அம்மாங்களும் எவ்வளவு அழகா இருக்காங்க, எங்க அம்மா ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்காங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டு, நீ ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கிற, உன் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, எங்க வீட்டை விட்டு போயிடு, எனக்கு அப்பாவே போதும்னு அந்த அம்மாவை துரத்தி விட்டுருச்சான். அந்த அம்மா போய் அழுதுகிட்டு எங்கேயோ ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சான். அப்ப அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அப்பா சொன்னாரா, எங்கம்மா அம்மானா திட்டி விரட்டிட்டேன் டேடி, அந்த அசிங்கமான மம்மி நமக்கு தேவையா இல்ல டேடினா. அவங்க அப்பா சொன்னாரா, ஏமா நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது வெளியே எல்லாரும் போயிருந்தோம், உங்க அம்மா கடைக்கு போயிருந்தாங்க, வீடு நெருப்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு, வீடே பிடிச்சிருச்சு, யாருமே உள்ள வர முடியல, அப்போ உங்க அம்மா எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா, பியூட்டி குயின் கான்டெஸ்ட்ல வாங்கினவங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, என் குழந்தை கூடயே நானும் செத்துறேன், என் குழந்தை இல்லாம நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டுல புகுந்து, நெருப்பு வீட்டுல புகுந்து உன்னை தூக்கிக்கிட்டு, நீ உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு உன்னை துணியில சுத்திட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு பெரிய நெருப்பு பலகை அவங்க மூஞ்சில விழுந்துதாம அவங்க மூஞ்சி அப்படி ஆயிடுச்சு. நீ இனிக்கு அழகா இருக்கிறீன்னா காரணம் அதுக்கு யாரு, உங்க அம்மா. அதை கேட்ட அந்த பொண்ணு என்ன நினைக்கும், வெளியே போய் அவங்க அம்மா காலில் விழுந்து அவங்க அம்மா முகத்தை பாக்குது, இது வரைக்கும் தெரியாத அழகு, இந்த உலகத்திலேயே பெரிய அழகு எங்க அம்மா தான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. இயேசு அப்படிதாங்க, நம்ம நல்லா இருக்கும், இயேசு அகோரமா இருக்கலாம் சிலுவையில பாக்கிறதுக்கு, நம்ம நல்லா இருக்கணும், நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார், அவர் எந்த பாவத்தையும் செய்யல, அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிச்சதுக்கு காரணம் நமக்காக, அந்த அழகை உங்களால பார்க்க முடியுதா. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா கடவுள் இன்னொரு நாள் உங்களுக்கு மூச்சை கொடுத்திருக்காருன்னா எதுக்கு தெரியுமா, இன்னைக்கு நீங்க நரகத்துல இல்லாத காரணம் என்ன தெரியுமா, இயேசுவ பத்தி செய்திய கேட்டு மனம் திரும்பி இயேசு கிட்ட வரணும்னு தான் உயிரோடு வச்சிருக்க. அதை தாண்டி நீங்க செய்யாம இன்னொரு நாள் கடத்திக்கிட்டு போனீங்கன்னா அவருடைய கோபாக்கினை அதிகப்படுத்திக்கிட்டு போறீங்க. இயேசு கிட்ட வாங்க, அந்த கொல்கத்தா மலைகிட்ட வாங்க. இந்த கொல்கத்தா மலையில நம்ம போய் பார்ப்போம், ஒரே ஒரு காட்சி, அங்க போய் பார்த்து நிக்கிறோம், இந்த பக்கம் அந்த திருடனை பாக்குறோம், வேற கொலை எத்தனை கற்பழிப்பு செஞ்சிருக்கான், அவனுக்கு சிலுவை மரணம் விட பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நினைப்போம், கரெக்ட், அது கொடுத்தது. இந்த பக்கம் பாக்குறோம், என்ன அநியாயம் பண்ணிருக்கான், கரெக்ட். அவனுக்கு இந்த பக்கம் அவருடைய உடம்ப பாக்குறோம், அகோரமா வார்ல அடிச்சு ரத்தமெல்லாம் ஒழுது, சதெல்லாம் ஒழுது, மூஞ்செல்லாம் எச்சத்துப்பி இருக்காங்க, மூஞ்செல்லாம் அசிங்கமா இருக்கு, இவரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைப்போம் இல்லைங்களா. அவரு அடிச்சு தண்டனை வாங்கியிருக்கிறத பார்த்தா, பார்த்துட்டு அவர் என்ன தண்டனை பண்ணிருக்காருன்னா மேல அவருடைய பேர் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, நசரேனாகிய இயேசு. அவர் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா, தேவாதி தேவனுக்கு ஒப்பா இருந்தோம், அடிமை கோலம் எடுத்து நசரேன்ற ஒரு ஊர்ல வந்து உங்களுக்காக வாழ்ந்த ஒரு தப்பு தான் அவர் செஞ்ச தப்பு. அந்த நசரேனாக வாழ்ந்து யூதருடைய ராஜா, சத்தியத்தின் ராஜா, சத்தியத்தை பேசினார். இந்த உலகத்துல பேசுறவங்க எல்லாம் பொய்காரனுங்க, எல்லோரும் பொய்காரனுங்க, அவர் ஒருத்தர் தான் சத்தியத்தை பேசினார், அதுதான் அவர் செஞ்ச தப்பு. அந்த தப்புக்கு அவர் வாங்கின தண்டனை, உங்களுக்காக வாங்கின தண்டனை, ஐயோ என்ன தண்டனை அவர் வாங்கினார். இந்த இயேசு கிட்ட வரக்கூடாதா, இந்த இயேசு கிட்ட மனம் திரும்பாம, அதை பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு பொதுவா பார்க்கும்போது ஆத்திரம் வராது, என்னையா தப்பு பண்ணியிருக்காரு இவருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க, ஆத்திரம் கோபம் நமக்கு வருது இயற்கையா. நீங்க என்ன செய்யறீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, இன்னமும் மனம் திரும்பாம, இன்னமும் இயேசு வார்த்தையின்படி நடக்காம நீங்க என்ன பண்ணிட்டு வர்றீங்க. இயேசு கிட்ட மனம் திரும்பி என் பாவத்தை விட்டு விடுறத பதிலு, இயேசு கிட்ட வந்து ரட்சிக்கப்படுற பதிலு நான் நரகத்துக்கு தான் போவேன்னு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கும் அவங்களுடைய இருதயத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்நாளைக்கு இயேசு வந்தாருன்னா நீங்களே அவரை சிலுவையில் அறைவீங்க. இயேசு கிட்ட வர்றத விட நரகத்துக்கு தான் போவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இருதயம் வந்து அதே பகை இயேசுக்கு இருக்கு. சாத்தானால கண்ட்ரோல் பண்ற இருதயம் அது, சர்ப்பத்தின் வித்தான இருதயம். உங்க இருதயத்துக்காக அழுது மனம் திரும்புங்க. இந்த தேவனை பார்த்து நம்ம மனதை உருக வைத்து மனம் திரும்ப வைக்கல, பாவத்தை வெறுக்க வைக்கலன்னா அது பயங்கரமான இருதயம். இன்னைக்கு இயேசு வந்தார், அவர் சிலுவையில் அறையிற ஒரு இருதயம். இயேசுவை அவங்க நிராகரித்தது காரணம் என்ன, ராஜாவா அவங்க பார்க்கல, பார்க்காத காரணம் என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு காரணம், இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இயேசுடைய இயேசுவை வந்து என்னன்னுவோ பார்ப்பாங்க தெரியுங்களா, வார வாரம் சபைக்கு போவாங்க, வார வாரம் எத்தனையோ வருஷம் சபையில இருப்பாங்க, பைபிளை படிப்பாங்க, என்னன்னுவோ பண்ணாங்க. ஆனா இயேசுவை தங்களுடைய இருதயத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாக எப்பதான் பார்க்க முடியும் தெரியுங்களா, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த பிறகு தான். ஏன்னா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இயேசுவை ராஜான்னு காணவே முடியாது. ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கலாம், ஒரு ஆசாரியனாக பார்க்கலாம், ஒரு நல்ல போதகராக பார்க்கலாம். இருதயத்தை ஆட்சி செய்கிற ராஜாவாக எப்பத்தான் பார்க்க முடியும்? அவன் மனம் திரும்பும் போது தான் பார்க்க முடியும், அவன் மறுபடியும் பிறக்கும் போது தான் பார்க்க முடியும். அது மாற போறதில்ல. அவர் ராஜாதான், ராஜாதி ராஜா. பிலாத்து சொன்ன மாதிரி அது மாறவே போறதில்ல. நான் எழுதினது கடவுளை தான் சொல்றாரு. நான் எழுதினதான், அவர் தான் ராஜா. நீ தான் அவனை மாத்திக்கணும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வா. அவருக்கு அடங்கு, அவர் பேச்சுக்கு அடங்கு, அவர் வசனத்துக்கு அடங்கு. அவருக்கு நீ குனியாம போனீங்கன்னா வரப்போறாரு ஒரு நாள்ல ராஜாதி ராஜனாக. அவர் ராஜ்யத்துல இல்லாத எல்லோரையும் நரகத்துல தூக்கி போட போற. அவர் ராஜ்யத்துல நீங்க இருக்கீங்களா? அவர் ராஜாவை நீங்க பாக்குறீங்களா? இல்லன்னா உங்க இதயம் பிசாசுனால கண்ட்ரோல் பண்ணப்படுது. இன்னைக்கு கூட வரலாம். அந்த தேவன் அழைக்கிறார், கிருபையா அழைக்கிறார். மனம் திரும்பி அவர் பக்கம் வரணும். ஜெபம் செய்வோம்.